بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد. அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளாளர்களே, தாய்மார்களே, இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை நாங்கள் ஓதுகின்ற போது, அதை படிக்கின்ற போது, அதை பார்க்கின்ற போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையை இமாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். உண்மையில் சகோதரர்களே, தஃப்சீர், அல்லாஹ்வுடைய வேதத்தின் விளக்கம் என்று நாம் அதை பார்க்கிறோம் என்று சொன்னால், இதன் பின்னணியில் எமது நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரஹீம் அல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் செய்வானாக. ஹலா பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தனிமையில் அமரக்கூடிய மனிதன் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தோடு எங்களுக்கு ஒரு டைம் இருக்கணும், நாங்கள் அதனோடு உலக சோழிகள், குடும்ப சோழிகள் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி தூரமாகி அந்த வேதத்தோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு நேரம் சொல்றாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தனித்திருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எங்களுக்கு தெரியும், தனிமை என்பது எல்லாருக்கும் நல்லதில்லை. சில நேரத்தில் தனிமையில் இருப்பது மனிதனுக்கு என்ன செஞ்சிடும், பாவத்தை தூண்டிடும், அதுதானே? ஆனா இங்கு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மா சாதாரண தனிமையை சொல்லல, தனிமை அல்லாஹ்வுடைய வேதத்தோடு கலந்த தனிமை. அப்ப எனவே அது தனிமை அல்ல, அது என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் தனித்திருப்பீர்களானால் உலகத்திலேயே மிக சிறந்த உங்களுடைய ஒரு நண்பனோடு நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அவர் சொன்னாங்க, இவ்வாறு தனித்திருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இவங்களுக்கு தெரியும், தனிமை வந்து ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், வந்து ஒரு சில அதாவது நிமிடங்களையாவது எமது வாழ்க்கையில் அல்லாவோடு தனித்திருப்பது. இவங்களுக்கு தெரியும், ஹதீஸில் வந்திருக்குது, நாளை மறுமையில் ஏழு சாராருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், நிழல் வழங்குகின்றான். அந்த ஏழில் ஒருவராக நபி அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் சொன்னாங்க, ذكر الله خاليا, தனித்திருந்து அல்லாவை தியானித்த அல்லது அல்லாவை நினைத்த மனிதன். பாருங்க, நபியவங்க தனித்திருந்து அதாவது அல்லாவை நினைத்த மனிதன் என்று மொட்டையா சொல்லல, வரஜுலுன் ذكر الله, அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய மனிதன் அப்படி சொல்லல. என்ன சொல்றாங்க, ذكر الله خاليا, தனித்திருந்து அல்லாவை திக்ரு செய்பவன். அப்ப எனவே அல்லாவோடு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் எமது வாழ்க்கையில் எமக்கு தேவை. இப்ப தனித்திருக்கிறேன்னா எங்க போய் மூலவி தனிச்சிருக்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய அறையிலேயே நம்ம என்ன செய்யலாம், அதுக்குண்டு வேறையா ஒரு ஆசிரமத்தை, அதுக்குண்டு வேறையா ஒரு ரூம் ஒன்றை புக்கிங் பண்ணி ஹோட்டல்ல என்ன அப்படி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. நாம் இருக்கக்கூடிய வீட்டிலேயே நம்ம என்ன செய்யலாம், நாம் இருக்கக்கூடிய அறையிலேயே ஒரு கொஞ்ச நேரம் ஏனையவர்களை விட்டும் தூரமாகி அந்த அறையில தனித்திருப்பது எதற்காக? ذكر الله, அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக. சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்றால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் பாக்கியங்களை நினைத்து பார்ப்பது என்பது நாம் செய்யக்கூடிய பெரிய திக்ர். வாழ்க்கையில் அல்லாஹ், நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன், அல்லாஹ் என்னை எப்படி ஆக்கியிருக்கின்றான், இப்போது என்னுடைய நிலவரம் என்ன, சும்மா யோசி பாருங்க. என்ன, சில சகோதரர்கள் கையில் எந்த விதமான ஒரு ரியாலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு வந்து இறங்கினவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் பேங்க் பேலன்ஸ் வந்து அவருக்கே தெரிய எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த அளவெல்லாம் இருக்கிறார்கள். ஆரம்ப நிலை ஒன்றுமே அற்ற நிலை, ஆரம்ப நிலை ஒன்றுமே அற்ற நிலை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹு தஆலா செல்வ பாக்கியத்தை வந்திருக்கிறான். ஆரம்பத்தில் நாம் திருமணம் என்று ஒரு மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் இப்படி எல்லாம் இருந்தோம். இன்றைக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியம் எல்லாம் என்ன செய்திருக்கிறான், எங்களுக்கு தந்தான். ஆரம்பத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்தோம், அல்லாஹு தஆலா அறிவு ஞானத்தை என்ன செய்தான், எங்களுக்கு தந்தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சில சமயத்தில் ஆரம்பத்தில் ஆரோக்கியத்தில் மிகவும் குன்றி போனவர்களாக, உடல் ஆரோக்கியமே இல்லாதவர்களாக கூட ஒரு காலத்தில் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நோயாளியை நான் சந்திக்க போயிருந்தேன் நம்ம மதரசால ஓதுற காலத்தில். நாம் நினைத்தது என்னன்னு சொன்னா, உண்மையாக அவரை பார்த்துட்டு நினைச்சோம், ஹலாஸ் இது இவருடைய கடைசி காலம், இது இவருடைய கடைசி காலம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்படி அதாவது மெலிந்து எலும்பும் தோளுமாக ஆகி எலும்பவும் முடியாது நிற்கவும் முடியாது என்ற ஒரு பயங்கரமான நிலைக்கு தள்ளப்பட்டு, அவரை பார்க்கக்கூடிய யாவருமே யாரு பார்த்தாலும் சரி இது இவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதிதான் என்று நினைப்பார்கள். அந்த அளவு தான் நிலைமறிச்சு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நல்லா ஐயார், இன்றைக்கு என்ன நம்மளை விட ஆரோக்கியத்தில் நல்லா ஐயார் அப்படி பார்த்தா. அப்ப எனவே இப்படி மாறினவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப அல்லாவோடு நாம் தனித்திருந்து நினைத்து பார்ப்பது என்றால் என்ன? அப்ப அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள் பாக்கியங்களை நாம் என்ன செய்கின்றோம், நினைத்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களே, அல்லாவை நாம் நினைத்து பார்ப்பதற்கு ஏராளமான எக்கச்சக்கமான வார்த்தைகளை அல்லாவுடைய ரசூல் நமக்கு படித்திருக்கிறார்கள். ஏன்னா அப்ப திக்ருன்னு நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, இஸ்லாத்துல வந்து பஞ்சம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நிறைய திக்ருகள் சொல்லப்பட்டிருக்கு. சுபஹான் அல்லாஹ் விஹம்தி தனியான ஒரு திக்ர், சுபஹான் அல்லாஹ் விஹம்தி, சுபஹான் அல்லாஹ் அலாதீம் தனியான ஒரு திக்ர், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மின அல்லாலிமீன் தனியான ஒரு திக்ர், சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், இதெல்லாம் நபி அவங்க சொல்றாங்க. அல்லாவுக்கு மிக அழகாக மிகவும் விருப்பமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய மிகப்பெரிய வார்த்தைகள். உண்மையிலே பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லி இதுதான் அல்லாவுக்கு விருப்பமானது என்று சொன்னா அதெல்லாம் பாடமாக்கி நாம் சிரமப்படவும். ஆனா அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் என்று சொன்ன நபி சொல்லி தந்திருக்கிறது இலகுவான மிக லேசான சின்ன வார்த்தைகள். சரி, அப்ப எனவே இவ்வாறு நாம் அல்லாவுடன் தனித்திருந்து இந்த மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள்பாக்கியங்களை நாம் நினைத்து பார்ப்பது, அதே போல அல்லாஹ் எங்களை துதிக்குமாறு நபி அவர்கள் அல்லாவை துதிப்பதற்கு என்று படித்து தந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்வது, இதுதான் நாம் அல்லாஹ்வோடு தனித்திருந்து திக்ர் செய்வது என்பது. அப்ப நாளை மறுமையில் எந்த நிழலுமற்ற பயங்கரமான அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய விசேட நிழல் வழங்கப்படக்கூடிய ஒரு சாரார், ஏழு சாரார்ல ஒரு சாரார் நபி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தனித்திருந்து என்ன செய்தார் அல்லாவை. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, திக்ரை மட்டும் நபி குறிப்பிடல, அந்த திக்ரோடு சேர்ந்து தனித்திருந்து என்ற ஒரு வார்த்தையையும் சொன்னார்கள். தனிமையில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இன்னும் சொன்னார்கள் ஃபஃபாதத் ஐனா, இரண்டாவது பண்பு. ஒன்று சொன்னார்கள் தனித்திருப்பான், இரண்டாவது அல்லாவை நினைத்து பார்த்து அவனுடைய கண்கள் என்ன செய்யும், கண்ணீர் வடிக்கும் என்று சொன்னார்கள். ஏன், அவ்வளவு பெரிய வாக்கியங்கள் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், தனக்கு வழங்கியிருக்கின்றான். எனவே அல்லாவுடைய அருளை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதனாக அந்த மனிதன் என்ன செய்வார், இருப்பார். சோதர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்கள் அல் குர்ஆனோடும் நாம் தனித்திருக்க வேண்டிய ஒரு நேரம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப குர்ஆனை வந்து சிந்திப்பதற்கு, அவருடைய கருத்துக்களை படிப்பதற்கு, அவருடைய வசனங்களை ஆராய்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாம் அந்த வேதத்தோடு தனித்திருப்பது. சொன்னாங்க தனிமையில் வேதத்தோடு அமர்ந்து இரண்டாவது அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் சொல்கிறார் இமாம், வஅரத நஃப்ஸஹு அலைஹி சொன்னார். அந்த குர்ஆனுக்கு முன்னால் தன்னை என்ன செய்வார் முன்னிறுத்தி பார்ப்பார், தன்னை முன்னிறுத்தி பார்ப்பார். அதாவது கண்ணாடிக்கு முன்னால நம்மளை பார்க்கிற மாதிரி, கண்ணாடியில வந்து எங்களை பார்க்கிற நேரத்தில் எங்களுடைய குற நிறைகள் என்ன செய்யும், நமக்கு விளங்கும். சமயத்தில் நம்முடைய முகத்தில் ஏதாவது பொருட்கள் இருக்கலாம், இவ்வளவு பக்கத்தில் இருக்கிற இந்த பொருளை பார்க்கிற சக்தி பாருங்க, உலகமெல்லாம் பார்க்கிற கண்ணுக்கு இதை பார்க்கறதுக்கு சக்தி இல்லை. ஒருவருடைய தாடியில ஒரு பொருள் ஒட்டி கொண்டிருக்குது, இல்லாட்டி மீசையில ஒரு பொருள் ஒட்டி கொண்டிருக்கு, அல்லது நெத்தியில ஒரு பொருள் ஒட்டி கொண்டிருக்கு, உலகமெல்லாம் பார்க்கிறான். மாஷாலாம் மொத்த பள்ளியும் விளங்குது, ஆனா மூத்திர வைக்கிறது விளங்குது இல்லை. அதுக்கு அல்ல என்ன செய்திருக்கிறான், இன்னொன்று தான் நீ பார்த்து ஆகணும். அதனால தன்னில் இருக்கக்கூடிய குறைகள் சமயத்தில் மனிதனுக்கு விளங்காம இருக்கும். எத்தனையோ பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க, உதாரணமே சொல்லுவாங்க, அவர் ஆகும் பேசுற நேரம் அவருடைய தலையில இருக்கிறது அவருக்கு விளங்குது இல்லைன்னு. அவருடைய தலையில் இருக்கக்கூடியது அவருக்கு விளங்குதில்லை. அப்ப தண்ணீர் இருப்பது என்ன செய்யும்? விளங்காமல் இருக்கும். தனக்கு முன்னால் ஒரு கண்ணாடி இருந்தால் என்ன செஞ்சிடும்? அழகாக இலகுவாக லேசாக என்ன செஞ்சிடும்? அது விளங்கிடும். இப்ப இந்த குர்ஆனை வந்து எப்படி பயன்படுத்த சொல்றாங்கன்னு சொன்னா, இதை ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னால் உங்களை நிலை நிறுத்தி பாருங்கள். ஓதப்படக்கூடிய வசனத்தில் சொல்லப்படும் தன்மை பண்பு, அதில் இருக்கக்கூடிய செய்தி உங்களிடம் இருந்தால், அதில் இருக்கக்கூடிய செய்தி உங்களிடம் இருந்தால் சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது உதாரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஔஃபூ பில் உகூத். சூரத்துல் மாயிதாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், மூமீன்களே நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இப்ப இவர் தன்னை பார்க்கிறார், வாக்குறுதியை நிறைவேற்றும் தன்மை என்னில் எப்படி இருக்கின்றது? அதை பேணுபவனாக இருக்கிறேனா அல்லது அதில் குறை செய்பவனாக இருக்கின்றேனா? தன்னிடத்தில் அந்த பண்பு இருந்தா என்ன செய்வாரு? சொல்றாங்க, அல்லாஹ்வை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மை, இந்த பண்பாடு என்ன? என்னிடம் இருக்கின்றது. சொல்றாங்க, அல்லாஹ் புகழ்றது மாத்திரமல்ல, வஸ்அலல்லாஹல் மஸீத மின் ஃபத்லி, இன்னும் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த பண்மை மென்மேலும் எனக்கு அதிகரித்து தா என்று என்ன செய்வார்? கேட்பார். அவனே குர்ஆனுக்கு முன்னால் தன்னை நிலைநிறுத்தி பார்க்கின்றார். அல்லாஹ் சொல்றான், கூனுமா அஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே உண்மை பேசுபவர்களோடு நீங்கள் இருங்கள். உங்களோட சகவாசம் யாரோடு இருக்க வேண்டும்? உண்மையாளர்களோடு இருக்க வேண்டும். அப்ப செக் பண்ணி பார்க்கிறார் தன்னுடைய நண்பன்மார்கள் எப்படிப்பட்டார்கள், உண்மை பேசுபவர்களா இல்லாட்டி வாயை திறந்தா புழுவுறாக்களா? செக் பண்ணி பார்க்கிறார். நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்பு என்ன? என்னிடம் இருக்கிறது. உண்மை பேசும் நண்பர்களோடு இருக்குமாறு அல்லாஹ் சொல்கின்றான். எனவே உண்மை பேசுபவர்களாக இருந்தால் எனது நண்பன்மார்கள், எனது தோழர்கள் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மாத்திரமல்ல, யா அல்லாஹ் இன்னும் இந்த நல்ல பண்பை என்ன செய்ய? என்ன சகோதரர்களே, சமுதாயத்தில் ஒரு மூமின் இடத்துல, ஒரு விசுவாசி இடத்துல இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, நாம் சேருவது நல்லவர்களோடாக இருக்க வேண்டும். மனிதன் கெட்டு போறதுக்கு ஆக பிரதானமான காரணம், பல காரணங்கள், அதுல மிக முக்கியமான காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா நண்பன்மார்கள் தான். நிறைய பேர் கெட்டு போறதுக்கு காரணமா யார் இருந்தார் என்று அவருடைய வழிகேட்டினுடைய பின்னணியை நாங்க ஆராய்ந்தோம் என்று சொன்னா, அங்க யாராவது அவருடைய நண்பன்மார்கள் தான் இருப்பார்கள். ஏன்னா ஒரு தாய் ஒரு பிள்ளையை வழிகெடுக்க போறதில்லை, ஒரு தந்தை ஒரு பிள்ளை என்ன செய்ய போறதில்லை, வழிகெடுக்க போறதில்லை. சும்மா அடிச்சு பாருங்க பிடிச்சி பாருங்க என்று சொல்றாக்கள் யார் என்று சொன்னா கூட்டாளி மாதிரி தான். காலப்போக்கில் என்ன ஆகும்? இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதாவது வலியுறுத்தியே சொல்லியிருக்கின்றார்கள். சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி என்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தோழனுடைய வழியில் தான் அவன் இருப்பான். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் என்ன செஞ்சுக்கோங்க, யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். யாரோடு தோழமை வைத்திருக்கிறார் என்பதை அவர் பார்த்துக் கொள்ளட்டும். அப்ப நாங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எமது நண்பர்மார்கள், பெண்கள் தங்களுடைய தோழியர்கள் எப்படிப்பட்டவர்கள், நல்லவர்களா, உண்மை பேசுபவர்களா, அல்லாவுக்கு அஞ்சு நடப்பவர்களா என்பதை என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனீங்கன்னு சொன்னா வெறுமனே மாப்பிளைய மூத்த பார்த்துட்டு என்ன செய்யறா, நல்லவரா கிட்டவரான்னு என்ன செய்யலாது, டிசைட் பண்ண இயலாது. சரி, இவர் நல்லவரா கிட்டவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? உள்ளத்தில் உள்ளது அறிஞ்சும் அல்லாதான். ஆனா வெளிப்படையில் நாம் எதை பார்க்க வேண்டும்? இவர் யாரோடு தோழமை கொண்டிருக்கிறார், இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மார் யாரு, இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மார் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார இவருடைய நல்ல பழக்கங்களை, பழக்க வழக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு வழி அல்லாஹ் தந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆளை செக் பண்றதுக்கு அவருடைய ஃபேஸ்புக்கை பாருங்கன்றான். அவருடைய ஃபேஸ்புக்கை நீங்க அவருடைய ப்ரொஃபைல பாத்துட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும், இவர் நல்லவரா கெட்டவரா என்றது தெரிந்துவிடும். ஏன், அதன் பின்னணியில் இருப்பவைகளை வைத்து என்ன செய்யலாம், சில காரியங்களை வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம். போட்டோ பிடிச்சி போட்டிருப்பாரு, போட்டோ பிடிச்சி என்ன, யார் யாரையோட நின்று கொண்டு போட்டோ பிடிச்சி போட்டிருக்காரு. உலகத்தில் மோசமாக வர்ணிக்கப்படக்கூடியவர்களுடைய போட்டோவெல்லாம் எடுத்து என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய ப்ரொஃபைல வச்சிருக்காரா, தன்னுடைய ஃபேஸ்புக்ல. நல்ல மனிதன் இந்த வேலை செய்ய மாட்டான். நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் தீயவர்கள் இருந்து தூரமாக இருப்பதைத்தான் என்ன செய்வார்கள், ஆசைப்படுவார்கள். அப்ப திரைப்பட நடிகர்கள் இந்த உலகத்தில் பாப்புலரா இருக்கிறவர்கள், அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்காருன்னு சொன்னா, இவரிடத்துல நல்ல பண்பாடு குறைவு என்பதுதான் அதற்கு காரணம். நல்லவராக இருந்தால் என்ன, இப்ப அண்டைய கூட ஒரு சகோதரர் வந்து அடிக்கடி காண்ட நேரத்தில், இரண்டு மூன்று முறை அவரை சந்தித்த நேரத்தில் எல்லாம் நாட்டினுடைய கிரிக்கெட் வீரர்களுடைய பெயர்களை தான் இவர் அவரை மாதிரி, அவர் இவரை மாதிரி, இவர் அவரை மாதிரின்னு சொல்லி அடிக்கடி அந்த பெயரோட தான் செல்றாரு. அப்ப நான் அவரை ஒரு முறை சந்திச்சேன்னா, ஏன் சஹாபாக்களோட பேர்லாம் உங்களுக்கு தெரியாதா, இவர் அபூபக்கர் மாதிரி, இவர் உமர் மாதிரி, இவர் உஸ்மான் மாதிரி, இவர் அலி மாதிரி, இவர் தல்ஹா மாதிரி, இவர் சஹத் மாதிரி, இவர் சயீத் மாதிரி சொல்லுங்க, இந்த பேர் வேற கொஞ்சம் ஞாபகமாவது வரட்டும் என்று சொன்னா, ஏன் இவர்களுடைய பேர்கள் அடிக்கடி திக்ரு செய்யறமான்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அப்ப பாருங்க, தான் எதை தன்னுடைய நாவில் பழக்கினாரோ அதுதான் என்ன செய்யுது, வாயில வருவது. அப்ப எனவே ஒரு மனிதன் தன்னுடைய நாவில் நல்ல வார்த்தைகளை பழக்கி இருந்தால் சபையிலும் கூட என்ன செய்யும், பானையில உள்ளதான் என்ன செய்யும், அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், சிந்தனைகள், இதுகள் தான் நாவில டக்குன்னு என்ன செய்யும், வெளியே வரக்கூடியதாக இருக்கும். எனவே நல்லவற்றை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக பழக வேண்டும். சகோதரர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்ற போது அதில் வரக்கூடிய செய்திகளுக்கு முன்னால் உங்களை நிறுத்தி பாருங்கள். சும்மா மொட்டை அப்படி ஓதிட்டு போறதுன்றது அல்ல, என்ன இருக்குது ஏது இருக்குது ஒன்றும் பாக்குறது இல்ல, அவருடைய பாட்டுல வர வரன்னு என்ன செய்யறாரு, ஓதிட்டு போறாரு. இதல்ல குர்ஆன படிக்கிறது நோக்கம். ஒரு ஆயத்தை நம்ம படிச்சோம்னு சொன்னா, இப்ப அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு உஸ்குருல்லாஹ திக்ரன் கசீரா, அல்லாவை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள். என்னுடைய நிலைப்பாடு என்ன, அல்லாவை அதிகம் நினைத்து பார்ப்பவனா கொஞ்சமாக நினைத்து பார்ப்பவனா? அப்ப அதிகம் நினைத்து பார்க்கக்கூடிய பழக்கத்தில் உள்ளவனா இருந்தா என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவை புகழ்றது. சொன்னாங்க, வஸ்அல் அல்லாஹல் மஸீத், இன்னும் அல்லாவிடத்தில் அல்லாஹ் அந்த பண்பாடு எனக்கு அதிகமா தா என்று என்ன செய்வார், கேட்பார். யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தகூனுல்லாஹ், அல்லாவுக்கு நீங்க என்ன செய்யாதீர்கள், அல்லாவை ஏமாற்றுபவர்களாக இருக்காதீர்கள், அல்லாவுக்கு மோசடி செய்யாதீர்கள், அல்லாவுடைய ரசூலுக்கு மோசடி செய்யாதீர்கள், அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நீங்க மோசடி செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் என்னுடைய நிலைப்பாடு என்ன சொல்கிறார்கள், அதற்கு முரணாக இருந்தால், நீங்கள் ஓதக்கூடிய வசனத்துக்கு முரணாக உங்கள் நிலைப்பாடு இருந்தால், இப்ப அல்லாஹ் சொல்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் வாலிமீன், அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம் சாபம் உண்டாகட்டும், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இந்த வசனங்களை ஓதுறாரு. போய் பேசுற பழக்கம் இருக்கிறது, அநியாயம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்றால் என்ன செய்யணும், சும்மா மொட்டையா போறதில்லை, யா அல்லாஹ் இந்த தீமையிலிருந்து, இந்த தீங்கான பழக்கத்திலிருந்து என்ன செய், என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அவர் துஆ செய்ய வேண்டும். எனவே சகோதரர்களே, குர்ஆனுக்கு முன்னால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு பாரிய திட்டத்தை இமாம் அவர்கள் அழகாக என்ன செய்கிறார்கள், நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப குர்ஆன் ஓதுகின்ற போது, அதனுடைய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அதில் சொல்லப்படக்கூடிய செய்திக்கு முன்னால் என் நிலவரம் என்ன, நாங்கள் ஏற்கனவே ஞாபகம் ஊட்டிருக்கின்றோம், விசேடமாக குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற ஒரு வார்த்தை வந்துவிட்டால் ஏனைய வசனங்களுக்கு கொடுக்கிற கவனத்தை விட இதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்தணும். ஏன், ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லும் போது விசேடமாக அல்லாஹ் எங்களை அழைக்கின்றான். இந்த உலகத்தில் ஈமான் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், உலகத்தில் ஈமான் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் என்றால் அந்த இடத்தில் ஈமான் இல்லாதவர்கள் என அழைக்கப்படவில்லை, ஈமான் உள்ளவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்ப நான் யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் என்னை அழைத்தாலும் அதுல நான் அடங்குவேன். அதுல விசேடப்படுத்தி அல்லாஹு தஆலா விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்டால் அதுல இன்னும் நான் என்ன செய்வேன், விசேடமாக அடங்குவேன் சொன்னார்கள். அப்படி அழைக்கப்பட்டால் அந்த வசனங்களுக்கு கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்தி பாருங்கள். ஏன், அதற்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு எதையாவது ஏவுபவனாக இருப்பான், ஏதாவது ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை அதற்கு பின்னால் இருக்கும். அப்ப அந்த கட்டளையை நிறைவேற்றுபோனா நான் இல்லையா என்றதை நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு பின்னால சமயத்தில் வந்து அல்லாஹு தஆலா எதையாவது விளக்குவான், செய்யக்கூடாது என்று தடை விதிப்பான். அப்ப செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடை விதிக்கிறான் என்றால் அந்த தடையை நீங்கி வாழ்பவனா என்பதை நான் என்ன செய்யணும், நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து வெறுமனே எல்லாரும் ஓதுகிறார்கள், எனவே நாங்களும் ஓதுகிறோம். உண்மையிலே அந்த வேதம் வந்து எங்களுடைய உள்ளத்தை உசுப்பல்ல என்று சொன்னான். வேதம் வந்து என்ன செய்யணும், உள்ளத்தை வந்து உசுப்பி விட வேண்டும். அல்லாஹ் சொன்னான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த வேதத்தை நாம் மலை மீது இறக்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும், லராய்தஹு ஹாஷியா, அந்த மலையே பயப்படுவதை நீர் பார்ப்பீர்கள். முத்தசத்தியம் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது என்ன செய்யும், அது பிளந்து போகும், வெடிச்சு போகும் அந்த வேதம், அந்த மலை. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் மலை வெடிக்கின்றது குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும் போது என்றால், அப்ப மனித உள்ளங்களாகிய நாங்கள் எந்த அளவு அதற்கு கட்டுப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து வெறுமனே ஏனோ தானோ அல்லது ஓத சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பாணியில் நாம் வெறும் ஓதுபவர் என்ற மட்டத்தில் மட்டும் இருக்காம சகோதரர்களே, நாம் அதனை ஆராய்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வசனமாவது, ஒரு நாளைக்கு ஒரு மூன்று வசனமாவது. எங்களுக்கு தெரியும் புகாரில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் புத்ஹான் அங்க மதீனாவில் இருக்கக்கூடிய சந்தைகளை சொன்னார்கள், இந்த சந்தைகளுக்கு போய் ஒரு ஒட்டகத்தை தனக்கு என்று எடுத்து வருவதை அவர் விரும்புவாரா? யார் தான் விரும்ப மாட்டார் ஒட்டகம் என்று சொன்னால், அந்த காலத்தில் அது பெரிய சொத்து. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு சென்று நீங்கள் ஒரு வசனத்தை ஓதி அதை படித்துக் கொண்டு வருவது ஒரு ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப எனவே குர்ஆன வந்து நாம் படிக்கிறோம், அதனுடைய வசனங்கள் என்ன செய்யப்படணும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்ற மாதிரி லியத்தப்பரு ஆயாத்திஹி, அவருடைய வசனங்களை ஆய்வு செய்வதற்காகத்தான் என்ன செய்திருக்கிறோம், நாம் உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். உண்மையில் சகோதரர்களே, அரபு மொழி எங்களுக்கு நன்கு தெரியுமாக இருந்தால் தொழுகையில் நாம் ஈடுபடுகின்ற போதே சில வசனங்கள் வளமையாக எங்களுடைய காதில் பற்றும். இமாம் அவர்கள் தொழுகின்ற போது, மாரி தொழுகையில, இஷா தொழுகையில, ஃபஜ்ருடைய தொழுகையில என்ன இமாம் ஓதுகின்ற போது என்ன செய்யும், எங்களுக்கு அந்த கருத்துக்கள் காதல படுகின்ற போது அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்ற கருத்துக்கள் என்ன செய்யும். இது அரபு மொழி தெரிந்தால் என்ன, அல்லாஹ் சொல்றான் வெள்ளிக்கிழமை சுஜூத சுவோல நாங்க ஓதனம், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅ, என அல்லாவை ஆசை வைத்தபவர்களாகவும் அச்சம் கொண்டபவர்களாகவும். மூமின்களுக்கு ரெண்டு பண்பு இருக்கும், அல்லாவை பயப்படவும் செய்பவர்கள், அதே நேரத்தில் அல்லாவுடைய அருளை ஆசைப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். வெறும் பயம் என்பது மட்டுமே எப்போது இருக்கவும் மாட்டாது, வெறும் ஆசை என்பது எப்போதும் இருக்கவும் மாட்டாது, ரெண்டும் கலந்த நிலையில தான் செய்யும் மூமின்களுடைய உள்ளம் இருக்கும். எனவே அல்லாவுடைய இந்த அச்சத்தாலும் ஆசையினாலும் அல்லாஹ் சொல்கின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜி, படுக்கைகளை விட்டும் அவர்களுடைய விழாக்கள் என்ன செய்யும், தூரமாகிவிடும் சொல்றான். அப்ப இரவில் எழும்பி அல்லாவை வணங்குபவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வசனத்துக்கு முன்னால் நெருக்கி பார்க்கிறோம், நம்ம இரவுல தொழுகிறோமா இல்லையா? இரவு நேர வணக்கத்தோடு எங்களுக்குள்ள சம்பந்தம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுடைய பண்புல ஒன்று அவர்களுடைய விழாப்புறங்கள் படுக்கையை விட்டு என்ன செஞ்சிடும், எழும்பி ஒதுங்கி அல்லாவை அச்சப்பட்டதாகவும் ஆசைப்பட்டதாகவும் என்ன செய்யும், வணங்கிக் கொண்டிருக்கும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜி யதுஊன ரப்பஹும், அல்லாவை அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியதில் என்ன செய்வார்கள், அல்லாவுக்காக தர்மம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள். அப்ப இந்த பண்பாடுகள் நம்மிடத்தில் இருக்குதா? இவ்வாறு ஆயத்து ஓதப்படுகின்ற போது அரபு நமக்கு தெரிஞ்சா ஓரளவு அதனுடைய வசனத்துடைய கருத்தை விளங்குறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கிறது. சரி, தெரியாத பட்சத்தில் என்ன செய்வது, துரதிருஷ்டம், நம்ம அரபு படிக்கல, அரபுல குர்ஆன் வேதம் ஓதப்படுகின்ற போது நேரடியாக என்ன செய்தில்ல, நமக்கு அது புரியுதில்லை, என்ன செய்யலாம் என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய வேதத்தை எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை என்ன செய்கின்றான், உருவாக்கி இருக்கின்றான். எனவே அந்த வேதத்தை எடுத்து அதனுடைய தர்ஜமாவை எடுத்து அவருடைய வசனங்களை என்ன கண்டினியூஸா நாளாந்தம் தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம். இன்றைக்கு ஒரு கவலையான செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது இந்த வேதம் அல்லாது வேறு நூல்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கரிசனத்தை நாங்கள் பார்க்குறோம். நம்ம நாட்டில் அண்மையில் போன நேரத்தில் பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில புத்தகங்களை என்ன செய்கிறாங்க, காலையில் மாலையில் வீட்டில் ரோட்டில் தெருவில் எல்லா இடத்திலும் வாசிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அதற்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா, ஏதோ கன்னஹா நஸல மின சமா, வானத்தில் இருந்து இறங்கிய வேதம் போன்ற ஒரு ஓகே வாசிக்கிற நம்ம இதையும் கொஞ்சம் எடுத்து வாசிச்சோம் என்று சொன்னான் என்ன, அல்லது அதனுடைய அரைப்பகுதி நேரத்தையாவது இதுக்கு வழங்குவோம் என்று சொன்னான், ஒரு அரைப்பகுதி நேரத்தையாவது இந்த குர்ஆனுடைய தர்ஜமாவை வாசிப்பதற்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால், அட்லீஸ்ட் இந்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான் அதை நாங்கள் அமல் செய்வது, அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவது என்றது இரண்டாவது ஒரு அம்சமாக இருந்தாலும், முதலில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றான் இந்த வேதத்தில், அல்லாஹ்வுடைய கருத்துக்கள் என்ன, என்ன தகவல்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாவது என்ன செய்யும் நமக்கு தெரிய வரும். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உதாரணங்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபதேசங்கள் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவ் அன்னஹும் ஃபஅலு மா யுஅதுன பிஹி, அவர்களுக்கு உபதேசிக்கப்படுகின்றவற்றை அவர்கள் செயல்படுத்துவானால், லகான கைரல்லஹும், அது அவர்களுக்கு எவ்வளவு நல்லதாக இருக்கும் எனவே அல்லாஹ் என்ன உபதேசம் செய்கின்றான்? சகோதரர்களே, உள்ளத்தை பிளக்கக்கூடிய, உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த குர்ஆனுக்கு இருப்பது போன்று வேறு எதுக்கும் இருப்பதாக நாங்கள் நம்பவே முடியாது. ஏன்? அல்லாஹ் இந்த குர்ஆனை தான் உங்களுக்கு நேர்வழிக்காக இறக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றான். எனவே தவறு இல்லாத, தப்பு இல்லாத, எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஒரு கருத்துள்ள நூல் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய வேதமாக மட்டுமே இருக்க முடியும். மனிதனால் தொகுக்கப்பட்ட எந்த நூலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது பிரச்சனை இருக்கும். மனிதன் என்பதற்கு அடையாளம் அந்த வேத அந்த நூலில் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஏதாவது பிழை இருக்கணும். இப்ப எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துல வந்து குர்ஆனுக்கு பிறகு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நூல் என்று சொன்னால் அது இமாம் புகாரி, இமாம் அவர்கள் தொகுத்த புகாரி என்ற கிரந்தன் தான். புகாரி கிரந்தத்தை விட இஸ்லாமிய உலகத்தில் வந்த மார்க்க அறிஞர்கள் எல்லோருமே ஏக மனதாக ஏற்றுக்கொண்டது குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களிடம் இருக்கக்கூடிய மிக ஒத்தன்டிக்கான நூல் எது என்று சொன்னால் அது புகாரி. ஆனால் அதிலும் பிழைகள் இருப்பதாக உலமாக்களே சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். சரிங்களா? அதிலும் சில பிழைகள் இருக்கின்றது. இமாம் புகாரி மனிதன் தானே, அதனால பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனிதனால் தொகுக்கப்படக்கூடியது, பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை காட்டுவதற்கு அல்ல அதிலேயே செஞ்சிருக்கிறான். ஆனா குர்ஆன்ல ஏதாவது பிழை இருக்கிறதா அதை யாராவது சொல்லிடுமா? அதிலும் சில பிழைகள் இருக்கிறது யாரும் சொல்லிடுமா? இல்ல, அல்லாஹ் வச்சுட்டான், அதில் எந்த பிழையும் இருக்க மாட்டாது. ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப எனவே ஏனைய புத்தகங்கள்ல மனிதனுக்கு வரக்கூடிய அந்த சிந்தனைகள், கருத்தோட்டங்கள், பிழை இருக்கலாம், மனிதன் தானே, ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த அனைத்து நினைப்புகளையும் அல்லாஹ் தொடச்சி எறிஞ்சிட்டான். இந்த குர்ஆனை படிக்கிற நேரம் நீங்க என்ன செய்ய முடியாது, அப்படியான சிந்தனைகளில் ஒரு சிறிதளவு கூட உங்களுடைய கல்வியில் என்ன செய்ய முடியாது, இதுல ஏதாவது பிழை இருக்குமோ. பண்டிகை ஒரு சகோதரர் பேசும்போது, குர்ஆன் ஓகே, ஹதீஸ பொறுத்த வரைக்கும் எப்படி நாங்க எல்லாம் சரி, குர்ஆனை பாதுகாப்பதாக அல்லாஹ் கொடுத்த வாக்கு இருக்கின்றது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்கு இருக்குதே, இது குர்ஆனுக்கு அந்த 30 ஜுசுக்கு மட்டும் என்று நம்ம நினைப்பது தவறு சகோதரர்களே. அந்த 30 ஜுசுக்கு மட்டுமல்ல அந்த பாதுகாப்பு, குர்ஆனுக்கு எதுவெல்லாம் விளக்கமா இருக்குதோ அதுவும் பாதுகாக்கப்பட்டாதான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம். குர்ஆன்ல தொழுகையை பத்தி நீங்க ஆராய்ஞ்சி பாத்தீங்கன்னா, தொழுங்கன்னு இருக்குது அல்லாஹ், ருக்கு செய்யுங்கன்னு சொல்றான், சுஜூது செய்யுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்கின்றானா ருக்குல என்ன ஓதணும் என்று, சுஜூதுல என்ன ஓதணும் என்றது குர்ஆன்ல இருக்குதா? எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்ற விளக்கம் குர்ஆன்ல இருக்குதா? இல்ல, கிடையாது. அப்ப எனவே இந்த விளக்கம் எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தது யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் தான். எனவே அல்லாஹ்வுடைய ஆர்டர், தொழுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற இந்த ஆர்டரை அல்லாஹ் பாதுகாக்கிறதா இருந்தால், குர்ஆன்ல உள்ள ஆர்டர் மட்டும் இல்ல, தொழுகையை ஒட்டி உள்ள எதெல்லாம் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இருக்கிறதோ அது அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தான் இருப்பான். எனவே குர்ஆனுக்கு விளக்கமாக இந்த மார்க்கத்தினுடைய போதனைகளாக எதுவெல்லாம் கட்டாயமானதோ அது அனைத்தும் கண்டிப்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதனுடைய கருத்துக்களை ஆராய்ந்து அதில் என்ன இருக்கிறது என்ற விவரங்களை தெரிந்து வைப்பது முஸ்லீம்களாக எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு மிக அவசியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. எனவே இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசம், குர்ஆனோடு எப்படி நாங்கள் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், குர்ஆனோடு எங்களுக்குள்ள அந்த தொடர்பு, அந்த பிணைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கிச் சொல்கிறார்கள். ரஹீம் அல்லாஹு இம்ரான் சொல்றார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, ஹலா பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தனித்தமர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தனித்தமர்ந்து, வஅரத நஃப்ஸஹு அலை, அந்த வேதத்துக்கு முன்னால் தன்னை என்ன செய்வார், எடுத்து காண்பிப்பார், கண்ணாடிக்கு முன்னால் தன்னை பார்க்கிற மாதிரி என்ன செய்வாரு. சொன்னாங்க, அல்லாஹ் வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் பார்க்கிறார், ஒரு வசனத்தில் ஓதுறாரு, ஒரு செய்தி சொல்லப்படுவது, அதுல அது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா என்றது என்ன செய்கின்றார், பரிசீலனை செய்கின்றார். பரிசீலனை செய்யும் போது பார்க்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொன்னது இருக்கிறது. என்ன சொல்கிறார்கள், யஹ்மதுல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வான். இன்னும் அல்லாஹ் மென்மேலும் என்ன செய்யட்டும், அந்த பாக்கியத்தை அதிகரித்து தரட்டும் என்று என்ன செய்வார், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார். அல்லாஹ் சொல்வதற்கு முரணாக மாற்றமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்ன செய்வார், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார், பாவ மன்னிப்பு தேடுவார், அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்குமாறு என்ன செய்வார், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிராத்தை பத்தி ரசூலுல்லாஹ் எப்படி குர்ஆன் ஓதுவார்கள் என்று சொல்லும் போது, ரஹ்மத்துடைய வசனங்கள் வந்தால் அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை வேண்டி நிற்பார்கள், தண்டனைக்குரிய வசனங்கள் வந்தால் அந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ்விடம் என்ன பாதுகாப்பு தேடுவார்கள். இது போறது ரஹமத்து வசனமா தண்டன வசனமா ஒன்றுமே நமக்கு புரியல, எல்லாம் ஒன்று மாதிரி ஒரே கலர்ல தான் போதெல்லாம். நம்ம ஓதுன இப்ப வசனம் தண்டனைக்குரிய வசனமா அல்லது ரஹமத்துக்குரிய வசனமா என்ன ஒண்ணும் தெரியாது. பாருங்க விளக்கம் இல்லாதால் என்ன நடக்குது, உம்ரா செய்கின்ற போது அல்லாஹும் ஹஜ்ஜி ஹஜ்ஜம் மப்ரூரான துவா கேட்கிறவங்க வைக்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜ கபூல் செய்ய அல்லாஹ். உம்ரா செய்யறாரு, யா அல்லாஹ் ஹஜ்ஜ கபூல் செய்யு துவா கேட்கிறார். அப்ப என்ன நாவுக்கும் மூளைக்கும் தொடர்பு இல்லாம வேலை நடக்குது, புஸ்தகத்தில் வைக்கிற துவாவை கேட்கிறாரு, யா அல்லாஹ் ஹஜ்ஜ கபூல் செய்ய. உம்ராவுடைய காலத்துல உம்ரா செஞ்சு கொண்டு ஹஜ்ஜ கபூல் செய்யா ஹஜ்ஜி செய்யற நேரம் அந்த துவா. அப்ப பாருங்க சம்பந்தம் இல்லாம பேசுகிறார். எனவே குர்ஆனில் நாம் ஓதக்கூடிய இந்த வசனம், இது தண்டனைக்குரிய வசனமா, இது ரஹமத்துக்குரிய வசனமா, இது உபதேசத்துக்குரிய வசனமா, இது அல்லாஹ்வுடைய ஓர்டரா அல்லது விளக்கலா என்ன என்ற விவரங்கள் கண்டிப்பாக சகோதரர்களே நாம் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமினை அல்லாஹு தஆலா அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனோடு எமக்கு இருக்கும் தொடர்பை ஆக்கி அருள் புரிய வேண்டும். குர்ஆனை ஓதுபவர்களாகவும் அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பவர்களாகவும் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து அவர்கள் சொன்ன ஒரு கூற்று தான் சொன்னோம். இவங்க வந்து யார், இவர் வந்து சஹாபாக்களுடைய லிஸ்ட்ல உள்ளவரா அல்லது தாபிஈன்களுடைய லிஸ்ட்ல உள்ளவரா அல்லது தபஉ தாபிஈன்களுடைய லிஸ்ட்ல உள்ளவரா. எங்களுக்கு தெரியும் உலமாக்கள் கேட்டகரி பிரித்து வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க தான் என்ன பார்த்து நம்பியவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்து அவர்களை ஈமான் கொண்டவர்களை தான் நாங்கள் என்ன செய்வோம், சஹாபாக்கள் என்று சொல்லுவோம். சரி, அதுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய மாணவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ, யாரெல்லாம் சஹாபாக்களை கண்டார்களோ அவர்கள் எல்லாம் தாபிஈன்கள் என்ற லிஸ்டில் என்ன செய்வாங்க வருவாங்க. யாரெல்லாம் சஹாபாக்களுடைய மாணவர்களை கண்டார்களோ, சஹாபாக்களை காணல, சஹாபாக்களுடைய மாணவர்களை காண்பவர்களைத்தான் என்ன சொன்னாங்க, தபஉ தாபிஈன்கள் சொல்லுவாங்க, தாபிஈன்களை பின்பற்றியவர்கள். சரி, இந்த இமாம் ஹசன் அல் பஸ்ரி எந்த கூட்டத்தை சேர்ந்தவர், தாபியா தபஉ தாபியா சஹாபியா எதுல சேர்ந்தவர், யாருக்கு தெரியும், தெரிஞ்சா சொல்லுங்க. தபஉ தாபிஈன் தாபிஈன் என்பதுதான் சரி, தாபிஈன் என்பதுதான். அவர் வந்து ஹசன் பஸ்ரி அலி ரதியல்லாஹு அன்ஹு எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, சந்தித்திருக்கிறார். அப்ப அலி ரதியல்லாஹு அன்ஹு யாரு, அவங்க வந்து ரசூல்லாவுடைய சஹாபி, அப்ப சஹாபியினுடைய தோழராக என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார். எனவே அவர் வந்து தாபிஈன் லிஸ்டை சேர்ந்தவர் இமாம் ஹசன் பஸ்ரி. சரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவங்க எந்த லிஸ்டை சேர்ந்தார், தாபிஈனா தபஉ தாபிஈனா? எஸ், புகாரி இமாம் பிறந்த காலம் இப்ப தெரியுமா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்த காலம் என்ன, அதாவது ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டு அப்படித்தானே. அவங்க மரணிக்கும் போது எத்தனை மரணிச்சாங்க, 256 தான் என்ன செய்திருக்கிறார்கள். அப்ப எனவே இவங்க தாபிஈன் லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சரி, அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து அவர்களோட பிந்தியவர்கள். சரி, எங்களுடைய இமாம்கள் பிரபல்யமான இமாம்கள்ல 4 இமாம்கள்ல மூத்த இமாம் யாரு, யார் சொல்லுவாங்க, இமாம் அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பேர் என்ன, அபு ஹனீஃபா தானா, அபு ஹனீஃபான்னு ஹனீஃபால வாப்பான்னு அர்த்தம். அவருடைய பெயர் யாருக்கு தெரியும், இல்ல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பெயர், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயர் என்ன. சரி, இமாம் புகாரி இமாமுடைய பெயர் யாருக்கு தெரியும், புகாரி என்றது அவருடைய ஊர் பெயர் அதுதானே, அவருடைய சொந்த பெயர் புகாரி அல்ல, அவர் வாழ்ந்த நாட்டுடைய பெயர் தான் புகாரா, அதாவது ரஷ்யாவில் இருந்த ஒரு பகுதி. அவருடைய பெயர் என்ன, இமாம் புகாரி இமாமுடைய பெயர் அமன்லாஜி, அப்படியே கொஞ்சம் மைண்ட கொஞ்சம் கலக்கி பார்க்கிறாரு, ஏதாவது வருகாண்டு பழைய பழைய ஸ்டாக் வெளியே வருதான்னு சொல்லி. இமாம் புகாரி இமாமுடைய பெயர் லேசான பேர் தான், கஷ்டமான பேர் ஒன்றும் இல்லை. அவர் மிச்சம் பிந்தியால் இமாம் மூசர் என்றவர், நான் கேட்கிறேன், புகாரி இமாம், புகாரி இமாமுடைய பேர் என்ன? யாருக்கு தெரியும்? சும்மா ஒத்தையா ஒரு பேரை சொன்னாலும் ஓகே தான். அவர் எஸ் வாங்க, முகம்மது, அதாவோட பேர் முகம்மது இப்னு இஸ்மாயில். சரி, அடுத்தது இமாம் ஷாஃபி இமாம். இலங்கை நாட்டில் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு பெரிய இமாம் யாரு? இமாம் ஷாஃபி இமாம். ஷாஃபி இமாம் என்றது வந்து இஸ்லாமிய வரலாறுல தோன்றிய ஒரு பாரிய பெரிய அறிஞர். அப்ப இமாம் ஷாஃபி இமாம் சொன்னாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு சில என்ன ஷாஃபி இமாம் கேட்கலாம். ஷாஃபி இமாம் யாரு? ரோட்ல போறாளா? இமாம் ஷாஃபி மதுஹப் என்றால் சகோதரர்களே, அதாவது ஷாஃபி மதுஹப் என்றால் அர்த்தம் என்ன? ஷாஃபி மதுஹப் என்றால் ஷாஃபி இமாமினுடைய ஃபத்வா கருத்து என்பது அதனுடைய அர்த்தம். ஷாஃபி இமாமுடைய ஃபத்வா கருத்து என்பது வந்து அது எங்கிருந்து தோன்றியது? ஷாஃபி இமாம் என்பவர் ஒரு பெரிய மார்க்க அறிஞர். அவர் மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலையும் குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். எனக்குச்சா? அப்ப எனவே ஷாஃபி மதுஹப் என்றால், இப்ப சிலர்கள் மதுஹபை நாங்கள் விமர்சிக்கிறோம் என்ற பெயர்ல பிற்பட்ட காலத்தில் வந்து மதுஹபுகள்ல தோன்றிய இடைச்சருக்கர்கள் இந்த இதுகளை வச்சு மொத்தமாக இமாம் ஷாஃபி இமாம் சென்னாலும் என்ன அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மாதிரி என்ன? ஆனா அது பிள்ளை இல்லை. இமாம் ஷாஃபி இமாம் என்றவங்க பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவர் மார்க்க தீர்வுகளை குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையை வைத்துதான் என்ன செய்திருக்கிறார், வழங்கியிருக்கிறார். எப்ப எங்களுக்கு அவங்க கொடுத்த ஃபத்வா குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ முரணாக இருக்கிறது என்பது தெளிவானால் அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? தெளிவில்லாத பட்சத்தில் ஷாஃபி இமாம் சொன்னதை நாம பின்பற்றலாமா என்றால் தாராளமாக பின்பற்றலாம். இன்றைக்கு நாங்க எங்க காலத்து உலமாக்களை தானே நாங்க பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அப்படியா இல்லையா? நாங்க இந்த காலத்துல யாரை பின்பற்றோம் சொன்னா எங்கட காலத்தில் உலமாக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க பின்பற்றோம். அப்ப நிறைய மதாபு இருக்கு, இன்ன மதாபு அன்ன மதாபுன்னு ஒவ்வொருத்தர் மதாபு என்ன அமானுல்லா மதாபு ஜமீல் மதாபு ஜாபீர் என்ன அவரவர் சொல்ற கருத்தை சொல்றதா இருந்தா அவருடைய கருத்து என்ற அர்த்தம். அப்ப இமாம்கள் கருத்து சொல்லியிருப்பார்கள் என்றால் மார்க்க அடிப்படையில் என்ன அது வந்து குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வைத்த எப்ப முரண்பாடு என்று தெரிகின்றதோ அப்ப நாங்க என்ன செய்யலாம், அப்ப வந்து மாற்றிக்கொள்ளலாம். சரி, ஷாஃபி இமாமுடைய பெயர் என்ன? இமாம் ஷாஃபி இமாமுடைய பெயர் அதுவும் சிம்பிளான பேர் தான், மிக்க சிம்பிள், வாய் நுனியில் இருக்கிற பேர். என்ன என்னைய அவனு சொல்லி பாருங்க. நினைவாசி நாலு இமாம்கள், பெரிய இமாம்கள் நாலு பேர்ல யார்ட பேரும் அப்துல்லா இல்லை, ஒருத்தண்ட பேரும் என்ன இல்லை அப்துல்லா கிடையாது. ஷாஃபி இமாமுடைய பெயர் என்ன? இல்லை கிடையாது, கிடையாது. அகமது என்றது இமாம் அகமது பின் ஹம்பலோட பெயர் அகமது தான், அவருடைய பேர் அகமது. ஷாஃபி இமாமுடைய பெயர் அதுவும் முகமது தான், முகமது பின் இத்ரீஸ். அவர் முகமது பின் இத்ரீஸ், இவர் முகமது பின் இஸ்மாயில். இமாம் புகாரி இமாம் முகமது பின் இஸ்மாயில், இமாம் ஷாஃபி இமாம் முகமது பின் இத்ரீஸ். சரி, மதீனாவில் அந்த காலத்தில் மிக பிரபல்யமான இமாம் என்று வர்ணிக்கப்பட்ட இமாம் யார்? சரி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சரி, மாலிக் இமாமுடைய முழு பேர் யாருக்கு தெரியும்? மாலிக் இமாமுடைய முழு பேர் கேட்டா, ஃபுல் நேம் கேட்டா நாங்க எழுதுறது இனிஷியலோட, அப்படித்தானே? அவரோட பேரும் அப்பட பேரும். மாலிக் இமாமுடைய மொத்த பேர் என்ன? மாலிக் இப்னு யாரு தெரியும்? அனஸ் இப்னு மாலிக் என்றது சஹாபி, அது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் உள்ளவர் தான் அனஸ் இப்னு மாலிக். ஆனா இவர் மாலிக் இப்னு, மாலிக் இப்னு எங்கட ஃபுட்பால் பிளேயர் மாறுட கிரிக்கெட் பிளேயர் மாறுட பேரை கேட்டா எப்படி இருக்கும்? சும்மா சும்மா எப்படி என்று சொன்னா, அதாவது அவருடைய ஃபேமிலி நேமோட சேர்த்து என்ன அப்படி பசந்தா சொல்ற காட்சி என்ன செய்யலாம் பார்க்கலாம். மாலிக் இமாமுடைய பெயர் மொத்த பெயர், வாப்பாவுடைய பேர் சேர்த்தா மிச்சம் மீசி, சிம்பிளான பேர் தான் மாலிக் இப்னு. தெரியாதா? சரி, சஹாபாக்கள்ல 10 பேர்கள் என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார்கள். ஏன்னா நன்மாராயன் சொல்லப்பட்டான் அர்த்தம். ரசூல்லா நேரடியாகவே அவர்களை சூனவாசிகள் என்று சொன்னார்கள். அதில் நாலு பேர் பிரபல்யமான ஆக்கள், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும். மற்ற ஆறு பேர், ஆறு பேரில் ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்களேன், கையில் வைக்கிறது கொடுத்து முடிக்கோங்க. ஆ சரி, ஆ நியாஸ் சொல்லுங்க. ஆ அபு உபைதா. ஆ வேற சரி வாங்க. அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹுவோட பேர் என்ன? அபு உபைதான்னு வந்தா இப்ப எங்களுக்கு தெரியும், அபுன்னு பேர் ஸ்டார்ட் பண்ணா பின்னால வார அந்த பேருடைய தந்தை என்றதான் அர்த்தம். அபு உபைதான்னு சொன்னா உபைதாவினுடைய தந்தை என்பது அர்த்தம். அப்ப அவருக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கும். அரபிகள்கிட்ட வந்து வழக்கம் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி கூப்பிடுவது ஒரு மரியாதை. சும்மா அவருடைய பேரை சொல்றதை விட அபு ஆதில், அபு அப்தல்லா, அபு ஆஷிக்கன அப்படின்னு வாப்பட வாப்பா புள்ளட பேரை சொல்லி என்ன செய்யறது? இப்ப உம்மா சொல்ற மாதிரி புள்ளட வாப்பா இன்னும் வரலன்னு. சரி, புள்ளட வாப்பா இன்னும் வரலையா, மாப்பிள்ள வரலன்னு சொல்றத விட இல்ல மரியாதையா சொல்றது என்னது? புள்ளட வாப்பா வரல சரிச்சா, மாஷா அல்லா, எஸ் அது மரியாதைக்காக செய்கிறார்கள், அப்படி சொல்கிறார்கள். அப்ப அபு உபைதா என்று சொல்றது வந்து அவருடைய புனை பெயர், அவருடைய பெயர் இல்ல. ஜர்ரான்றது அவருடைய வாப்பட பெயர். அவருடைய பெயர் என்ன? சரி, மாலிக், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களுடைய வாப்பட பெயர் அனஸ். அங்கால சஹாபி யாரு? அனஸ் இப்னு மாலிக். இவர் யாரு? மாலிக் இப்னு அனஸ். மாத்தி வருது, அவர் சஹாபி வந்து அனஸ் இப்னு மாலிக், இவர் மாலிக் இப்னு அனஸ். ரைட்டா, அந்த பேர் என்ன செய்யுது? மாறி இருக்குது, அவ்வளவுதான். சரி, நீங்க சொன்னீங்க யார? அபு உபைதா. அவருடைய பெயர் ஆமீர், ஆமீர் இப்னு ஜர்ராஹ், ஆமீர் பின் ஜர்ரா. சரி, அப்ப அவரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய பாதரட்சை சத்தம் சுவனத்தில் கேட்டது, நீங்க என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க. அப்ப பாதரட்சை சப்தம் சுவனத்தில் என்ன செய்தது? கேட்டது. நீங்க என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க ஒரு சஹாபியை பார்த்து. அப்ப அவரு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் என்பதற்கு நபி சான்று பகர்கிறார்கள். ஏன்னா உங்களோட பாதரட்சை சொர்க்கத்தில் கேட்டதுன்னு நபி சொல்றாங்க. யார் அந்த சஹாபி? சரி, அவர் செஞ்ச நன்மை என்ன? மாஷா அல்லாஹ். சரி, ஏதாவது உங்கள்ட்ட கேள்வி இல்லை? இதா எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, கிஃப்டோட கேளுங்க. என்ன ஆச்சு? நாங்களும் கிஃப்டோட கேட்கிறோமே, நீங்க என்ன செய்யலாம்? கிஃப்டோட கேட்கலாம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? அதாவது சாயத் ரதியல்லாஹு, சயீத் ரதியல்லாஹு அவங்க, அதே போல தல்ஹா, தல்ஹா ரதியல்லாஹு, அதே போல இப்ப நீங்க சொன்ன அபு உபைதா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாயத் சயீத், ரெண்டு பேரும். அதே போல ஜுபேர் பின் அவாம், ஜுபேர் பின் அவாம். அது அந்த ஒரு பைத் வருது தானே, ஹுப்பு நபி அலல் இன்சானி முஃப்தரது வ ஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி மன் கான யஅலமு அன்னல்லாஹ காலிகுஹு لا يرمين ابا بكر بهتاني அதுல பாருங்க, பத்து பேர் வருது அந்த பைத்துல வந்து, பத்து பேர் பேரும் என்ன வருது? அதாவது கவிதையாக இந்த பைத்துகளை படிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா இபாதத்தாக ஆக்கிறாருங்க. அதை இபாதத்தாக ஆக்கி மேக்கட்டி கட்டி சாம்பிராணி போட்டு தலையில முக்காடெல்லாம் போட்டு இருந்து படிச்சா அது இபாதத்தாயிரும், அப்படியே இல்லையா? சும்மா கவிதையா படிக்கிறது என்ன இல்ல, தப்பு கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறாங்க? கவிதையா படிச்சு வச்சுக்காங்க, லேசா பிள்ளைகளுக்கு மனனம் செய்து கொடுப்பதற்காக. ஆயிஷத்தும் வ ஹஃப்ஸத்தும் வ சௌதா ஸஃபியத்தும் மைமூனத்தும் வ ரம்ல ஹிந்தும் வ ஸைனபும் கதா ஜுவைரியா லில் முஃமினீன உம்மஹாத்துல் மர்தியானன. இது மதரசாக்கள் பிள்ளைகளுக்கு இந்த பேசிக் வல பாடமாக கொடுக்கறதுக்கு கவிதை கிடைக்குது. கவிதையை பாடமாக்கி வச்சிட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யும்? எந்த குயிக்க பாடமாகும். அது கவிதைகள் வந்து குயிக்க பாடமாகும். அதனால சிறுபிராயத்திலேயே இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம்? சேர்த்து வச்சுட்டோம்னு சொன்னா. இப்ப நாங்க எங்களுக்கு மிஸ் ஆகினாலும் சரி, எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியுமான்றத கொஞ்சம் செக் பண்ணணும். ரசூல்லாவுடைய மனைவிமார்களுடைய பெயர், பிள்ளைகளுடைய பெயர்கள், சஹாபாக்களுடைய இந்த பத்து சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட சஹாபாக்கள், இன்னும் முக்கியமான சஹாபாக்கள், இவர்களுடைய பெயர்கள், பெரிய இமாம்கள், இமாம்களுடைய பெயர்கள், அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், இந்த தகவல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எனக்குச்சா ஹேர், ஏதாவது உங்கள்ட்ட கேள்வி இருக்கீதா வேற? இல்ல, ஒவ்வொரு ஒவ்வொரு காலப்பாதையில் அதுல அதுல வந்து இமாம் அபு ஹனீஃபா முதலாவது, அதுக்கு பிறகுதான் இமாம் ஷாஃபி இமாம் பிறக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா இமாம் மரணித்த காலப்பகுதியில் தான் ஷாஃபி இமாம் பிறந்தாங்க. அந்த ஷாஃபி இமாமுடைய காலப்பகுதியை வந்து இவங்க அடைஞ்சிட்டாங்க. யாரு? இமாம் அஹமது பின் ஹம்பல். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உஸ்தாது மாணவனும். இடையில இமாம் மாலிக் ரஹமத்துல்லா இருந்தாங்க, அவங்க மதியினால. இல்லைங்கச்சா, ஷாஃபி இமாம் இருந்தது, அவங்க பிறந்தது எல்லாம் பலஸ்தீன்ல, அவங்க வாழ்ந்தது. இமாம் அஹமது பின் ஹம்பல் அப்ப அவங்க ஷாஃபி இமாமுடைய மாணவர். அப்ப இவங்க அவங்கள சந்திச்சுக்கிறாங்க. யார்? இமாம் ஷாஃபி இமாம் அஹமது பின் ஹம்பலும் உண்டாச்சு. ஆனா மாலிக் இமாம் வந்து ஷாஃபி இமாம் சந்திச்சிருக்கிறாங்க. ஏண்டா, ஹதீஸ்ல சில ரிவாயத்துகள் மாலிக் இமாம் அறிவித்ததாக ஷாஃபி இமாம் சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் இமாம்கள் இடத்துல வந்து ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில வந்து மிக தேர்ச்சியான சனது வரிசை என்று சொல்றதுல வந்து மாலிக் அந்நாஃபி, அதே போல இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாமை தொட்டும் அறிவித்தது, மாலிக் இமாமை தொட்டு ஷாஃபி இமாமை தொட்டும் யார் இமாம் அஹமது பின் ஹம்பல் அறிவித்தது. இப்படி சில ரிவாயத்துகள் இருக்குது. விளங்கிச்சா? அப்ப எனவே இதுல இருந்து காட்டுது, ஷாஃபி இமாம் இடத்திலிருந்து மாலிக் இமாம் இடத்திலிருந்து ஷாஃபி இமாம் அறிவித்திருந்தார்கள் என்றால் அப்ப அவங்க அவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது எல்லாமே அவங்க ஹிஜிரி அந்த மூன்று நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதி. இப்ப அந்த மூன்று நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலப்பகுதி எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்ன காலப்பகுதி. சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி, காலங்களில் சிறந்தது நான் வாழும் நூற்றாண்டு, பிறகு எனக்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு. அப்ப கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் என்ன செய்யுது, மூன்று ஜெனரேஷன் கால அளவு தான் நபி அவங்க என்ன செய்யறாங்க, சிறந்த காலம் சொல்றாங்க. அப்ப இந்த இமாம்கள் 4 பேருமே என்ன செய்யாங்க, ஆனா இமாம்கள வரிசையை பார்க்கும்போது இவங்க பிரபல்யம் அடைந்தார்கள். ஆனா இமாம்கள் பெரிய தொகுன்று இருக்கிறாங்க. மதஹபுடைய இமாம்களுடைய அதே அறிவு தரத்தில் இன்னும் எத்தனையோ இமாம்கள் இருந்தார்கள். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த இமாம்களுக்கு சீடர்கள் அதாவது மாணவர்கள் நிறைய இருந்தாங்க. அதனால இவங்க சமுதாயத்தில் என்ன செய்தார்கள், இவங்களோட அறிவு வந்து பறந்தது. வேறு சில இமாம்கள் அவர்களுக்கு மாணவர்கள் தொகை கொஞ்சமா இருந்ததால என்ன செய்யல. இமாம் அவுசாஇ என்று சொல்றது ஒரு பெரிய இமாம். ஹதீஸ் துறையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேர் சொல்லப்படாம இல்ல. இமாம் அலி பின் மதீனின்னு சொல்லி ஒரு பெரிய இமாம், புகாரி இமாமுடைய ஷேக் அலி பின் மதீனி, பெரிய ஒரு இமாம். அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யலன்னு சொன்னா, இவங்களோட அளவுக்கு பிரபல்யம் அடையல. முக்கியமான காரணம், இவர்களுக்கு மாணவர்கள் தொகை அதிகம். அப்ப இவங்களுக்கு மாணவ, இப்ப நாங்க பாக்குறதா உலகத்தில யாருக்காவது பிரான்ச் கூட இருக்கும் சொன்னா டக்குன்னு அந்த பேங்க் என்ன செஞ்சிடும், ஊழியர்கள்லாம் போயிடும். இப்ப பிரான்ச் கூட இவங்களுக்கு இருந்துச்சு, அதனால இவங்களோட அறிவு உலகம் எல்லாம் என்ன செய்தது, போய் சேர்ந்தது. இவங்களுடைய பெயர் உலகம் பூரா பரவுறதுக்கு காரணமா அமைஞ்சு. வேறு சில இமாம்கள் இவங்களுடைய அறிவு தரத்தில் இருந்தார்கள், ஆனா இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யல, பிரபல்யம் அடையவில்லை. இப்ப ஷாஃபி மதஹபுடைய கருத்துல சுபஹு தொழுகையில் குனூத் ஓதுவது சுன்னா என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. என்னங்கச்சா, ஷாஃபி மதஹபுடைய கருத்துல வந்து இமாம் ஷாஃபி இமாம் அவர்களே சுபஹு தொழுகையில் குனூத் ஓதுவதை சுன்னத் என்று சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸையும் அவங்க ஆதாரமா வச்சுதான் சொல்றாங்க, சும்மா சொல்லல. நாங்க பொதுவாகவே இமாம்கள் ஒரு கருத்தை சொன்னால் அவர்கள் மனம் போன போக்கில் மொட்டையாக என்ன மார்க்கத்தில் கருத்து சொல்றாங்கன்னு முதலாவது நினைக்கவே படாது. அப்படி நினைத்தால் அதே பிழை. ஏன்னா அவங்கள பத்தி நாங்க அவநம்பிக்கை கொள்றதா போகும். அதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, ரஃஉல் மலாம் அன் அஇம்மத்தில் அலாம்னு சொல்லி. இமாம்களை திட்டுறத, இமாம்களை ஏசுவதை பழிக்கிறத வந்து முற்றாக இல்லாம ஆக்கணும் என்றதுக்காக வேண்டி ஏன் இமாம்கள் கருத்து வேற்றுமை பட்டார்கள், ஏன் இமாம்களுடைய அபிப்பிராயங்கள் பல அபிப்பிராயங்களாக மாறியது என்றத விளக்கு முகமாக பல காரணங்களை சொல்றாங்க. அவங்க இமாம்களிடத்தில் இந்த கருத்து வேற்றுமை வந்ததற்கான காரணம் என்ன, அப்ப ஹதீஸ்கள் வந்து சேர்ந்த முறை, அந்த ஹதீஸ்கள் அவங்க புரிஞ்ச முறை, அந்த ஹதீஸ் அவங்க விளங்கின முறைகளுக்கு தானே. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் வருவது, அல் பையான் பில் ஹியார் மாலம் யதஃபர்ரகா, இரண்டு வியாபாரிகள் அந்த வியாபார ஸ்தலத்தை பிரிந்து செல்லும் வரைக்கும் அந்த வியாபாரத்தை ரத்து செய்யும் உரிமை அவங்களுக்கு சட்டத்தில் இருக்குது. இப்ப நாங்க அக்ரிமெண்ட் பண்ணி முடிஞ்சுது வைங்க, ஆனா சபை விட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகல, கேன்சல் பண்ணேடும் பிசினஸ் என்ன செய்யணும், செஞ்சு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணேடும். இப்ப அவரு 7 ஆண்டு சொல்ல இல்லாது, இஸ்லாமிய சட்டப்படி அவர் 7 ஆண்டு சொல்லி போலீஸுக்கு போனா போலீஸ்ல விசாரிச்சு போட்டு ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முதலா ஓகே, அப்ப கொடுத்த ஆகணும்னு சட்டம் வந்துடும். 7 ஆண்டு என்ன செய்ய முடியாது, பிரிந்து சென்றால் அதுக்கு பிறகு சட்டம் வேற. அவ மாலிக் இமாம் வந்து இந்த சட்டத்தை அவங்க சொல்லல, அவங்க அப்படி ஒரு இல்ல, அப்படி ஒரு ரத்து உரிமை கிடையாது. ஆனால் இமாம் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க வந்து இந்த ஹதீஸை அவர் தான் அறிவிச்சிக்கார். ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க இந்த மாலிக் இமாம் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். மாலிக் அந்நாஃபி அன் இப்னு உமர் தான் வருது. இமாம் மாலிக் நாஃபி என்பவர் மூலமாகவும் நாஃபி என்பவர் இப்னு உமர் மூலமாகவும் இப்னு உமர் ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் தான் இந்த ஹதீஸ் வருது. அப்போ இமாம் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க இப்னு உமர் இல்லை அவங்கள சந்தேகப்படையில, அவர் ஷாஃபி. அவருடைய மாணவர் நாஃபி அவரை சந்தேகப்படையில, அவர் பெரிய இமாம். அப்போ இமாம் மாலிக் இமாம் தன்னைத்தானே சந்தேகப்படுகிறாரோ அப்படின்னா, மாலிக் இமாம் தன்னைத்தானே சந்தேகப்படுகிறாரோ, என்ன குறையை கண்டார் இதில் அவர் ஏதா இல்லைன்னு சொல்றதுக்கு? அப்போ எனவே ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் மாலிக் இமாம் இடத்துல வந்து, என்ன ஏதாவது ஒரு காரணம் அவரை அதை நடைமுறைப்படுத்தாததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ புகாரி இமாம் வந்து தெரியும் சில ஹதீஸ்களை வந்து குறை சொல்லும் போது சொல்லுவாங்க அந்த காலத்தில் இந்த நடைமுறை இருக்கல, நடைமுறை இருக்கலன்னு சொன்னால் அப்போ இந்த ஹதீஸ் பிரபல்யம் இல்லை, எப்படி வந்துச்சு இந்த செய்தி, அப்போ இதில் என்னமோ ஒன்று கோளாறு ஒன்று இருக்கிறது, அப்படி காரணங்களை சொல்லுவார்கள். அப்போ இப்போ சுபஹுடைய குனூத்து ஹதீஸ் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக என்ன செய்து ஒரு ஹதீஸ் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை பிரியும் வரைக்குமே, அதாவது மௌத்தாகும் வரைக்குமே சுபஹு தொழுகையில் ஒரு குனூத் ஓதியதாக ஹதீஸ் ஒன்று வருது. இப்போ இந்த ஹதீஸ் ஒத்தன்டிக்கா இல்லையா என்றது உலமாக்களுக்கு இடையில சர்ச்சை. இப்போ எங்களுக்கு தெரியும் ஷாஃபி மதஹபில் பெரிய இமாம் தான் இமாம் இப்னு ஹஜர். இமாம் இப்னு ஹஜர் புகாரி ஷரஹ் விரிவுரை எழுதியவர். இமாம் இப்னு ஹஜர் இமாம் அவங்கள்ட்ட அந்த தல்கை சஹாபியர்னு அவங்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது, அதில் இந்த ஹதீஸை கொண்டாந்து இந்த ஹதீஸை பற்றி எல்லாம் பேசி போட்டு கடைசி சொல்கிறாங்க. இமாம் அதாவது அனஸ்ரதையல்லானவங்க வாயிலாக இந்த குனூத் விஷயத்தில் பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கின்றது, சில முரண்பாடுகள் கூட அதில் இருக்குது, அதனால இதை வச்சு என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக கொள்ள முடியாது அப்படியே சொல்றாங்க. இந்த ஹதீஸை வந்து இந்த குனூத்துக்கு வந்து என்ன செய்ய முடியாது. அடுத்தது சுபஹு குனூத்து இந்த ஹதீஸை வச்சு நிரூபணமானாலும் உதாரணத்துக்கு அந்த குனூத்தில் ஓதுறது என்னன்றது என்ன செய்யல வரல. நீங்க இப்படி தொடர்ந்து அல்லாஹ்மா ஹதினி ஃபீமன் ஹதைத் என்ற துவா ஓதுவீங்க, ரசூலுல்லாஹ் சுபஹு குனூத்தில் அந்த துவா ஓதுனதாக செய்தி வரல. அது வித்திற்கு கற்றுக் கொடுத்ததாகத்தான் என்ன செய்யுது வருது. அப்போ சுபஹ் தொழுகையுடைய குனூத்தில் அடுத்தது குனூத்து வந்து ருக்குவுக்கு முன்னுக்கியா பின்னுக்கியா அதுலேயும் பிரச்சனைக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஃபைவ் டைம்ஸ் தொழுகையில வந்து பிரச்சனைக்காக வேண்டி குனூத் ஓதிக்கிறாங்க, அந்த குனூத்தை ருக்குவுக்கு புறம் ஓதுனதாக வருது. ஆனால் இந்த சுபஹுடைய குனூத்து எப்போ ஓதுனாங்கன்னு என்ன செய்யல வரல. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அவர்களே குனூத் ஓதுவதை மறுத்ததாகவும் செய்திகள் வருது. அப்போ எப்படி அனஸ் ரலியல்லாஹு அவங்க இதை அறிவிச்சிருக்கிறாங்க, இப்படி அந்த ஹதீஸில் வந்து சர்ச் இருக்குது. இந்த ஹதீஸ் ஒத்தன்டிக்கா இல்லையா என்பதில் எங்களுக்கு இடையில இல்லை, மௌலைமார்களுக்கு இடையே நினைக்காதீங்க, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நினைச்சா இமாம் இப்னு ஹஜர் இமாம் நவவி இமாம் நவவி இமாம் அந்த ஹதீஸ் சஹீஹ்ன்றாரு. இமாம் இப்னு ஸலாஹ் அவரும் அந்த ஹதீஸ் என்ன செய்தாரு, நம்பகமான ஹதீஸ்னு சொல்றாரு. இமாம் பைஹக்கி அந்த ஹதீஸ் நம்பகமான ஹதீஸ்னு சொல்றாரு. அப்ப எனவே இஸ்லாமிய உலகத்தில் வந்து பெரிய அறிஞர்கள் அந்த ஹதீஸ் ஒத்தன்டிக்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அவங்களே தரத்தில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள் இமாம் இப்னு கையும் இருக்கிறார், இமாம் இப்னு தைமியாவும் இருக்கிறார், இமாம் இப்னு ஹஜர்மா இருக்கிறார். பாருங்க அதே டேலண்ட்ல இருக்கக்கூடிய ஆக்கள். அதனால தான் எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட கூட ஷேக் சாலிஹ் அல் முனஜித் அவருடைய வெப்சைட்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், இன்றைக்கு புகாரியை விமர்சிப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க இமாம் புகாரியை விமர்சி யாராவது விமர்சிச்சா விமர்சகர் யார் என்பதை பாருங்கள், முதலாவது யார் விமர்சிப்பவர். அவர் இமாம் புகாரி மாதிரி தரத்தில் உள்ள ஒரு ஆளா இருந்தா அவருடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படியா இல்லையா. இப்ப ஒரு டாக்டர் ஒரு சப்ஜெக்ட் பேசுவார்னு வைங்க, அதை இன்னொரு டாக்டர் விமர்சிச்சா என்ன செய்யலும், எஸ் அவரும் டாக்டர், ரோட்ல பொறுத்து நின்று கொண்டு டாக்டரை விமர்சிக்கிறாரு, இவர் யார் விமர்சிக்கிறதுக்கு, இவருக்கு மெடிசன் பத்தி என்ன தெரியும். அப்ப எனவே அதே தரத்தில் இருக்கக்கூடிய இப்ப புகாரியை வந்து இமாம் அபு மசூத் திமிஷ்கி என்ற ஒரு பெரிய இமாம், இமாம் தாரகுத்னி போன்ற பெரிய இமாம்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, சில விமர்சனங்களை சொல்லிக்கிறாங்க புகாரியில வரக்கூடிய சில ஹதீஸ்கள். இப்ப எஸ் அவர்களுடைய விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், காரணம் அவங்களும் ஹதீஸ் துறையில பெரிய இமாம்கள். அதனாலதான் இமாம் இப்னு ஹஜர் புகாரிக்கு விரிவிரை எழுதினவங்க இந்த விமர்சனங்களை சொல்லிப்பட்டு சொல்றாங்க, சில விமர்சனங்கள் உண்மை ஹக்குன்றாங்க. புகாரி பத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விமர்சனங்கள்ல அந்த விமர்சிப்பவர்களோடு உண்மை இருக்கின்றது, எஸ் காரணம் எஸ் அவங்களும் அந்த துறையில பெரிய இமாம்கள். இது சும்மா ரோட்ல போற ஒருத்தர் மேடையை போட்டுக்கொண்டு பேசினா குஹார் இல்ல வாயுக்கு இருந்தா இவர் யாருன்னு பார்த்தா இவர் எங்கேயோ அந்த தரத்தில் இருக்கக்கூடிய. எனவே உலமாக்கள் விமர்சிச்சால் என்ன செய்யலாம். அப்ப இந்த சுபோ குனூத்து ஹதீஸ விமர்சித்தவர்கள் யார் என்றால் அதை நம்பகமானது என்று சொன்ன அதே தரத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எனவே இது எங்களுக்கு சுருக்கமா விளங்குதுன்னா சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம், நல்ல ஞாபகத்தில் வச்சு. உங்களை சர்ச்சைக்குரிய விஷயத்துல வந்து நாங்க சண்டை பிடிக்கிறோம் அறிவீனம், இப்ப ஒரு சாரார் குனூத்து சுபோல எங்க நாட்டில் ஓதுறாங்கன்னு வைங்க, இப்ப நாங்க போய் இந்த வாழை தூக்கி தண்டை பிடிக்கிறோம் அவங்களோட. நாங்க சரி கண்டா ஓத வேண்டியது, சரி கண்டா நாட்டை சும்மரிக்க வேண்டியதுதான். அப்ப எனவே சண்டைக்கு சச்சரவுக்கு இதை காரணமாக ஆக்கலாமா? அப்ப அவங்க ஷாபி மதுஹபத்தை பின்பற்றுவதாக சொல்கின்றார்கள். ஷாபி இமாம் சொல்லி இருக்கிறார், ஷாபி மதுஹபில் வந்த எத்தனையோ உலமாக்கள் இமாம்கள், இமாம் நவவி, இமாம் பைஹக்கி, இமாம் இப்னு ஸலாஹ் போன்ற பெரிய இமாம்களே இந்த ஹதீஸை நம்பகமானது ஒத்தன்டிக்கானது என்று சொல்லிதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஹதீஸுக்கு விமர்சனம் இருக்கிறது, அதில் அவங்களோட தரத்தில் இருக்கக்கூடிய பெரிய இமாம்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதை விமர்சித்திருக்கிறார்கள். எனவே அதை நம்ம மேலோட்டம் ஆராய்ச்சி பார்க்கும் போது விமர்சிப்பவர்களுடைய கருத்து சரிமாய் விளங்குது, அதனால நம்ம அதை ஏற்றுக்கொள்ளல. எஸ் சரி, ஒரு சாரார் அதை செய்தால் நம்ம என்ன செய்யறது? அவங்களுக்கு அறிவூட்ட முடியும், சொல்லி பார்க்க முடியும், இது நம்பகமற்றது, இதுல இப்படி பிரச்சனை இருக்கு இந்த ஹதீஸ்ல, எனவே இது ஒத்தன்டிக்கா எடுக்க முடியாது என்றதை என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்ப சண்டை பிடிக்கலாமா அவங்களோட போய்? அப்ப இதை வச்சு பள்ளிவாசல ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கலாமா என்றால் இது அறிவீனம். இதை வச்சு நாங்க பள்ளியில ஒரு குழப்பத்தை, ஒரு பிரச்சனையை, ஒரு கை கலப்ப, சண்டையை கத்தி குத்து ராத்திபெல்லாம் உருவாக்குறது என்ன இல்ல. அப்ப மார்க்க சட்ட பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப அறவே அதற்கு ஆதாரம் எல்லளவும் கிடையாது அப்படின்னு வைப்பமே. எஸ் இதுக்கு சண்டை பிடிச்சது பத்தி பரவாயில்ல, ஆனா குனூத்து விஷயம் அப்படி அல்ல. உலமாக்கல்ல ஒரு சாரார் அதை இருப்பதாக சொல்கின்றார்கள், விளங்கிச்சா? பெரிய இமாம்கள்ல ஒரு சாராரே அந்த ஹதீஸ் ஒத்தன்டிக் என்று சொல்றவங்க இருக்கிறாங்க, ஆனா அதை மேலோட்ட, அதாவது மேலதிக ஆராய்வு செய்கின்ற போது அதை விமர்சிப்பவர்களுடைய விமர்சனம் வந்து சரியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு விளங்குது. பெரிய இமாம்கள் தான் அதை மறுத்திருக்கிறார்கள், விளங்கிச்சா? ஒரு சில ரிவாயத்துக்கள்ல சஹாபாக்களே மறுத்ததாக கூட என்ன இருக்கின்றது. அப்ப அப்படி இருக்கும் போது நாங்க அதை சரி காணல, இவங்களுக்கு தெரியுமா முஹம்மது பின் ஹம்பல் அதை சரி காணல. அதனாலதான் இந்த நாடுகள்ல என்ன செய்யல, குனூத்து சட்டமாக சுன்னத்தாக அமையல, எங்கேயுமே ஓதப்படுவது இல்லை. அப்ப அதே போல இமாம் அபு ஹனீஃபா அது அவங்க என்ன செய்யல, அவங்க அறவே இல்லைன்றாங்க. இமாம் ஹனீஃபா அப்படி ஒன்று குனூத்துன்றதே ஒன்றே கிடையாது அப்படின்றாங்க. அப்ப எனவே பெரிய இமாம்கள் அதை மறுத்திருக்கின்ற காரணத்தினால் அதை நாம செய்யாமல் இருப்பதில் எந்த தப்பும் கிடையாது. அதை செய்யாமல் இருக்கிறதுல என்ன சரி, செய்பவர்களோடு நாங்கள் எப்படி அணுகுமுறை இதை விளங்கப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கலாம். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இல்லை நாங்கள் ஓதி தான் ஆகுவோம் என்று அடம் பிடித்தால் என்ன செய்வது என்றால், நீங்க எல்லாக்கும் தீனுக்கும் வழி எழுதி அந்த இடத்துல. அப்ப நாங்க அது இல்ல, அதாவது இல்ல, இப்ப நாங்க போய் இமாம் குனூத் ஓதுன்றாலும் நாங்க கையை போட்டுட்டு கீழே கையை போட்டு சும்மா இருக்கலாம், எந்த தவறும் கிடையாது. இப்ப இமாம் குனூத் ஓதுறாரு, அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம், ஏண்டா சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட துஆ கூட அதில் ஓதிக்கிறாங்க, ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்த் வ மில் மா ஷிஏத மின் ஷைஇன் பஅத அஹ்லு ஸ. இதை நாங்கள் ஓதி முடிக்கிற நேரம் அவர் குனுத்த முடிச்சிருவார், ஓதி முடிக்கிற நேரம் அவர் குனுத்த முடிச்சிருவார். அப்ப அந்த மாதிரி நீல துவாக்கள் எல்லாம் என்ன இருக்கிறது இல்ல, இமாமை பின்பற்றணும் என்பது சட்டம். ஆனால் இமாம் பிதுஅத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காய்ப்பு என்னுடைய பார்வையில அது ஹதீஸ்ல இல்ல, வரல அந்த ஹதீஸ் வீக். அப்ப அது வந்து நடைமுறைக்கு என்ன அமலுக்கு எடுக்க முடியாது என்று நான் அதை பிதுஅத்தாக கருதினால், இப்ப நான் பிதுஅத்தை இமாமை ஃபாலோ பண்ணணும் உண்மை, ஆனால் இமாம் தவறு செய்வது என்பது தெரிந்தால் அப்ப நான் என்ன செய்யலாம், இமாமை ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். இமாமா அஞ்சாவது ரகாத்துக்கு இருக்கா எழுப்புமா நாங்க இல்ல, எனக்கு தெரியும் இமாம் இப்ப செய்யறது தவறு, எனவே நான் என்ன செஞ்சிருவேன், நான் இருந்து விடுவேன். அப்ப எனவே தவறு என்று நாம் கருதினால் அந்த தவறுல நாங்க இமாமை ஃபாலோ பண்ணாம என்ன செய்யலாம் இருக்கலாம், தவறுல இமாமை ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். சரி, ஒருவர் சரி கண்டாலும் சொன்னா அவர் செய்வது என்ன, அதை வந்து நாங்க முற்று முழுதாகவே தப்புன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.